வேரிகாஸ் வானொலி தமிழ் பணி. நிறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு ஆணி திங்கள் இரண்டாம் நாள் ஜூன் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலம் அறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி.
தின வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கும் இதர வசதிகளுக்கும் மனிதன் போராடுகின்ற போராட்டத்தின் பெயர்தான் வரலாறு. சொன்னவர் நெப்போலியன் போனபார்ட்.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு.
ஜூன் 14 இரத்த தானம் செய்வோர் தினம். 1860 இந்தியாவில் முதல் ரசீது தபால் தலைகள் வெளியிடப்பட்டது. 1919 ஜான் அல்ஹாக்கும் விட்டன் ப்ரோனும் அட்லாண்டிக் கடலை முதன்முறையாக வான்வழியை பறந்து கடந்தனர். 1946 தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்த ஜான் லோஹி பேர்டு மறைந்தார். 1958 உலக புகழ் பெற்ற இந்திய விஞ்ஞானி சஸ்வி ராமனுக்கு லெனின் விருது வழங்கப்பட்ட தினம் இன்று.
அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் பொதுக்காலம் 11 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். மனித வாழ்க்கையில் செல்வம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கூட கூட இறை அம்சம் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால்தான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. நான் என்ற அகந்தையில் பல தவறுகளை செய்கிறோம். இன்றைய வாசகங்கள் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தும் போது இறைவன் நம்மை மீண்டும் தம் அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் பாவிகளை வெறுப்பதில்லை, பாவத்தை தான் வெறுக்கிறார் என்கிற உன்னத செய்தியை தருகிறது. நம் தாய் திருச்சபையானது ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நம் பாவங்களுக்கு மன்னிப்பு தருகிறது. மேலும் இன்றைய வாசகங்கள் மனிதனின் பலவீனத்தையும் இறைவனின் இரக்கத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது. பாவம் என்பது கடவுளின் கட்டளையை மீறுவது மட்டுமல்ல, பாவம் என்பது நம்மை படைத்து அன்பு செய்யும் இறை தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவது. நாம் கடவுளை புறக்கணித்துவிட்டு பட்டம், பணம், பதவி, சுகம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பாவம் செய்கிறோம். நாம் தவறு செய்கின்ற போது பெரியவர்கள் தண்டனை தருகிறார்கள். தண்டனையை நிறைவேற்றினால் தவறு மன்னிக்கப்பட்டதாக கருதுகிறோம். ஆனால் கடவுளின் செயல்பாடுகள் வித்தியாசமானவை. ஐயோ, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று நாம் நினைக்கும் போதே, மனம் வருந்தும் போதே கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறார். கடவுள் நம் குற்றங்களை, தவறுகளை மன்னிக்க காத்திருக்கும் போது நாம் தயக்கம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை பெற முயற்சிகள் செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகிற்கு மனிதனாக வந்தது கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் காட்டத்தான். கடவுளுக்கு இருக்கும் ஒரே வேலை அன்பு செய்வதுதான். கடவுள் நம்மை தண்டிப்பதில்லை, நம் பாவங்களால் நமக்கு நாமே தண்டனையை வருவித்துக் கொள்கிறோம். நாம் நம் வாழ்வில் சந்திக்கும் துன்பமும் நோயும் சாவும் பாவத்தின் விளைவுகள். கடவுள் துன்பத்தை அனுமதிப்பது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக துன்பத்தின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்த மட்டுமே. நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் இரக்கம், பேரன்பு பாவ மன்னிப்பில் மட்டுமே வெளிப்படவில்லை, மாறாக மனம் வருந்த நமக்கு வாய்ப்பு அளிப்பதிலும் வெளிப்படுகிறது. நாம் பாவத்தில் விழாமல் இருக்க நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கடவுள் நமக்கு அருளுகின்ற கொடையாகும். இன்றைய நற்செய்தியில் பெரும் பாரத்தோடு வந்த பாவியான பெண் இயேசுவின் பாதங்களில் தன் பாவங்களின் சுமையை இறக்கி வைத்துவிட்டு இயேசுவின் மன்னிப்பை உணர்ந்து மகிழ்வோடு வீடு திரும்பினார். எனவே நாமும் நாம் எல்லோரும் பாவம் செய்கிறவர்கள் என்பதை மறந்துவிடாமல், நாம் எத்தகைய பாவம் செய்தாலும் இறைவன் நம்மை மன்னிக்கிறார் என நம்புவோம். பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை பெறுவோம். அடுத்தவரை பாவிகள் என்று தீர்ப்பிடுவதை நிறுத்துவோம்.
திருப்பாடல் 32.
ஆண்டவரே இடம்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 3 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி, சீமோனிடம் இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளைக் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தூய லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய அந்த நற்செய்தி பகுதியிலிருந்து வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு மட்டுமல்ல, அன்ற காலத்திலும், இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலும், அதற்கு முன்னாலும் இந்த மனித சமூகத்திலே பெண்களுக்கு என்ற ஒரு நிலை சற்று தாழ்வான நிலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த யூத சமூகத்திலே ஆணாக பிறந்தவன் ஆண்டவரால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதப்பட்டான். அதே நேரத்திலே அந்த யூத சமூகத்திலே பெண்கள், குழந்தைகள், ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். சமூகத்திலே அவர்களுக்கென்று ஒரு கௌரவம் இல்லாத நிலை இருந்தது. அவர்களுக்கென்ற ஒரு குரல் இல்லாமல் இருந்தது.
அவர்களை தாங்கி பிடிக்கின்ற, அவர்களுக்கு குரலாக இருக்கின்ற ஒரு உன்னத குரலாக இயேசு அந்த சமூகத்திலே முழங்கினார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு ஊர் ஊராக சென்று கடவுள் பற்றிய செய்தியை, இறையரசின் விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். மக்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறார். செத்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். பார்வை புலன் இழந்தவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். நடக்க இயலாதவர்களை நடக்கச் செய்கிறார். செயல்பட இயலாத கை உடையவர்களுக்கு செயல்படுகின்ற கரங்களை தருகிறார். இப்படி எண்ணற்ற புதுமைகளை அவர் செய்து காட்டுகிறார். ஆனால் அவரது இந்த மாதிரியான புதுமைகள் எல்லாம் மிக உன்னதமான ஒரு காரியமாக என்ன இருந்ததென்றால், மனிதனின் ஆழ் மனதிலே அவன் உள்ளத்திலே கரைபடிந்து கிடக்கின்ற அவனது பாவங்களை கழுவுகின்ற புதுமை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே கால் நடக்கக்கூடிய நல்ல கால்களை கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே மிக வேகமாக நடக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கால்களை நாம் கொண்டிருக்கலாம். மிக துரிதமாக செயல்படுகின்ற வலிமை வாய்ந்த கரங்களை, புஜங்களை நாம் கொண்டிருக்கலாம். மிக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வலுவாய்ந்த நெஞ்சங்களை, தோள்களை நாம் கொண்டிருக்கலாம். பரிந்தினும் கூர்மையான பார்வையை நாம் கொண்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கரைவிடிந்த ஆன்மாவை நாம் கொண்டிருந்தால் இதனால் எந்த பயனும் இல்லை. இதை அறிந்ததனால் எனவோ இயேசு மனிதனை அவனுடைய வெறிப்புற தோற்றத்தை குணமாக்குவதற்கு முன்னால் அவன் ஆன்மாவை குணமாக்குகிறார். அவன் ஆன்மாவுக்கு புத்துயிர் தருகிறார். அவன் ஆன்மாவுக்கு செத்துப்போன அவன் ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்கிறார். இந்த பெண், அந்த சமூகத்திலே ஆண்களால் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த யூத சமூகத்திலே ஆண்களால் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண், அந்த சமூகத்திலே தான் கொண்டிருந்த பலவிதமான செல்வங்களிலே இவளும் ஒரு செல்வமாக, அவளை நுகர்ந்த செல்வந்தர்கள் மத்தியிலே வாழ்ந்த அந்த பெண்ணை அவள் உள்ளத்திலே கவலையால், துன்பத்தால், கட்டிக்கொண்ட பாவங்களால் கரைபட்டு கடந்து நொந்து போயிருந்த அந்த பெண்ணின் உள்ளத்தை பார்த்தார். அவள் ஆன்மாவை பார்த்து, அம்மா, உனது பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதைக் கண்டு பொறுக்க முடியாத இயேசு அழைத்த செல்வந்தன், அவன் பெரிய யோக்கியன் போன்றும், அவன் வாழ்வதற்கு அவன்தான் அருகதை கொண்டவன் போன்றும், அவன்தான் ஆண்டவரால் அதிகமாக ஆசீர்வாதிக்கப்பட்டவன் என்று கர்வமான எண்ணத்திலே, இந்த பெண்ணை இந்த போதகருக்கு யார் என்று தெரியாதா, தன்னை தொடுகிறவள் ஒரு பாவப்பட்டவள், ஒரு விபச்சாரி என்று அறியாரா அவர் என்று அவன் உள்ளத்திலே நினைத்தவனாக, இயேசுவின் மீது கோபம் கொண்டவனாக இருக்கின்ற அந்த தற்குறியை பார்த்து இயேசு சொல்லுவார், சீமோனே, கடவுள் மீது நீ எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சிறு உவமையை கூட சொல்லுகிறார். ஒரு முதலாளிக்கு இரண்டு பேர் கடன்பட்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு பேரிலே ஒருவன் 1 கோடி கடன்பட்டிருக்கிறான், மற்றவரனோ 1 ரூபாய் கடன்பட்டிருக்கிறான். இரண்டு கடன்களையும் மன்னிக்கிறார் முதலாளி. ஆனால் இந்த இரண்டு கடனாளிகளிலும் யார் முதலாளியை அதிகமாக அன்பு செய்வார் என்று கேட்டபொழுது, கண்டிப்பாக 1 கோடி யார் கடன் வைத்திருந்தானோ அவன்தான் என்று அறிவுபூர்வமாக பதில் கூறிய அந்த அறிவிலி சீமோனை பார்த்து, சீமோனே, நீயும் இப்படித்தான் இருக்கிறாய். நீ எவ்வளவோ பெரிய பாவி, ஆனால் உன்னிடத்திலே மம்மதை குடிகொண்டிருக்கிறது. இதோ இங்கிருக்கிறாளே இந்த பாவப்பட்ட பெண். அவளிடத்திலே பாவம் இருந்தாலும் அவளிடத்திலே தாழ்ச்சி இருக்கிறது, பணிவு இருக்கிறது, பரிவு இருக்கிறது, மனித நேயம் இருக்கிறது, மனித மாண்பு இருக்கிறது. அதைத்தான் தனது செயல் வழியாக வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் கடவுளால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாள். அவள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு இனிய இதயங்களே, இந்த உலகிலே நாம் சர்வசாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு பஞ்ச் டயலாக் என்னவென்றால், இந்த உலகம் கெட்டுவிட்டது, அரசியல்வாதிகள் கெட்டுவிட்டார்கள், அரசாங்க ஊழியர்கள் கெட்டுவிட்டார்கள் என்று எல்லோரும் கெட்டுப்போனவர்களாக நான் மட்டுமே பெரிய யோக்கியனாக எண்ணிக்கொள்கின்ற இந்த சூழல் என்றைக்கு மாறுகிறதோ அன்றுதான் இந்த உலகத்திற்கு உண்மையான மீட்பு வரும். அன்றுதான் இந்த உலகிலே உண்மையான மனிதம் குடிகொள்ளும். அன்றுதான் இந்த உலகிலே அன்புக்கு உண்மையான அர்த்தம் பிறக்கும். எனவே என் அன்பு இனியதயங்களே, பிறரை சுட்டிக்காட்டுவதற்கு முன்னால் நம்மை எண்ணி பார்ப்போம். நம்மை கழுவுவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக ஆண்டவரை நாம் அண்டிச் செல்வோம். கண்டிப்பாக நமது பாவங்களை, கரைகளை, குற்றங்களை மன்னிக்கும் தேவன் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை அருள்வார்.
வேரித்தாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். பூர்வீக குடிமக்கள் கொலை செய்யப்படுவது குறித்து பிரேசில் திரு அவை கண்டனம். பூர்வீக குடிமக்கள் கொலை செய்யப்படுவது பிரேசில் நாட்டில் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு கத்தோலிக்க திரு அவை தன் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. பெரும்பான்மையான இக்கொலைகள் நில ஆக்கிரமிப்பு தொடர்புடையதாக இருப்பதாக கூறும் திரு அவை, 2000-க்கும் 2010-க்கும் இடைப்பட்ட காலத்தில் 452 பழங்குடியினர் கொல்லப்பட்டுள்ளது குறித்து புள்ளி விவரத்தையும் வெளியிட்டுள்ளது. பழங்குடி மக்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதை தடுக்கவும், பழங்குடி மக்களுக்குரிய இடங்களை பாதுகாக்கவும் அரசு போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை எனவும் பிரேசில் திரு அவை குற்றம் சாட்டியுள்ளது. ஒன்றிப்பை வளர்க்கும் முயற்சிகளில் குடும்பங்கள் ஈடுபட்டால்தான் மனித சமுதாயத்தில் நிலையான அமைதி உருவாகும். மெக்சிகோ கர்தினால் கரேரா. பகைமையை வளர்ப்பதற்கு பதிலாக ஒன்றிப்பை வளர்க்கும் முயற்சிகளில் குடும்பங்கள் ஈடுபட்டால்தான் மனித சமுதாயத்தில் நிலையான அமைதி உருவாகும் என்று மெக்சிகோ நாட்டு கர்தினால் நார்பெட்டோ கரேரா கூறினார். தனி மனிதர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை தாங்களாகவே முன்வந்து அரசிடம் ஒப்படைக்கும் ஒரு முயற்சி மெக்சிகோ நகரின் பேராலயத்தில் திங்களன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய மெக்சிகோ கர்தினால் கரேரா, தங்கள் சொந்த முயற்சியால் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் இந்த ஆயுத ஒப்படைப்பு நாட்டில் வன்முறையை வெகுவாகவும் நீடித்த காலமும் குறைக்கும் என்ற தன் நம்பிக்கையை வெளியிட்டார். ஐநா மனித உரிமைகள் குழுவின் 23rd அமர்வில் பேராயர் தொமாசி அவர்களின் உரை. ஐநாவின் மனித உரிமைகள் குழு நடத்தி வரும் 23rd அமர்வில் உரையாற்றிய பேராயர் தொமாசி, ஐநா வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் மருந்துகள் குறித்த சட்டப்பூர்வமான பிரச்சினைகளே பெருமளவில் விவாதிக்கப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டினார். அடிப்படை மருந்துகளை மக்களுக்கு இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த விலையிலோ வழங்குவது ஒவ்வொரு அரசின் முக்கியமான கடமை என்பதை சுட்டிக்காட்டிய பேராயர், இத்தகைய பணிகளில் மதம் சார்ந்த பிறரன்பு அமைப்புகளும் அரசு சாரா அமைப்புகளும் ஈடுபடுவதை அரசுகள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மருந்துகள் அனைவருக்கும் கிடைப்பது என்ற அடிப்படை உரிமையை வெறும் சட்டம், பொருளாதாரம், அரசியல் ஆகிய பின்னணிகளில் மட்டும் நோக்காமல் முழுமையான மனித நலனின் அடிப்படையில் காணும் வழிகளை ஐநாவின் அறிக்கை உள்ளடக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் பேராயர் தொமாசி தன் உரையை நிறைவு செய்தார். குழந்தை தொழில் எதிர்ப்பு நாளில் திருத்தந்தையின் விண்ணப்பம். ஜூன் 12 உலகில் சிறப்பிக்கப்பட்ட குழந்தை தொழில் எதிர்ப்பு நாள் குறித்தும் தன் கருத்துக்களை முன்வைத்து விண்ணப்பம் ஒன்றையும் புதன் மறைபோதகத்தின் இறுதியில் விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். குழந்தை தொழிலாளர் பணித்தளங்களில் சுரண்டப்படுவது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ஏழை நாடுகளில் என்று கூறிய திருத்தந்தை, பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இத்தகைய கொடுமைகளில் துன்புறுவது குறித்து ஆழ்ந்த கவலையையும் வெளியிட்டார். இத்தகைய மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை களைவதற்கு அனைத்துலக சமுதாயம் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் திருத்தந்தை. அனைத்து குழந்தைகளும் அன்பும் அமைதியும் இணக்கமும் நிறைந்த சூழலில் தங்கள் குடும்பங்களிலேயே வாழவும், படிக்கவும், விளையாடவும், ஜெபிக்கவும், வளரவும் இயைந்த சூழலை உருவாக்கித் தர வேண்டும். இது அவர்களின் உரிமையும் நமது கடமையும் கூட. மகிழ்ச்சியான குழந்தை பருவமே அவர்களை நம்பிக்கையுடன் வருங்காலத்தை நோக்க உதவும் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ், குழந்தைகளின் மகிழ்ச்சியுடன் கூடிய நம்பிக்கைகளை கொள்ளையடிப்பவர்களுக்கு ஐயோ கேடு என்று கூறி தன் புதன் மறைபோதகத்தை நிறைவு செய்தார். ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய மதிப்பை வழங்குவதன் வழியாக மதங்களுக்கிடையே நல்லுறவை வளர்க்க முடியும். கர்தினால் ஃபிலோனி. ஒரே கடவுள் என்ற அடிப்படை கொள்கை, இறைவேண்டலின் முக்கியத்துவம் ஆகிய அம்சங்களை நம்முடன் பகிரும் இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள ஒரு நாட்டில் தங்கி பணிபுரியும் நீங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய மதிப்பை வழங்குவதன் வழியாக மதங்களுக்கிடையே நல்லுறவை வளர்க்க முடியும் என்று வத்திக்கான் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். பணியின் நிமித்தம் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அருகாமையில் தான் இருப்பதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்களிடம் தன் வாழ்த்துக்களை அனுப்பியுள்ளார் என்று கர்தினால் ஃபிலோனி தன் மறையுறையின் துவக்கத்தில் பகர்ந்தார். சொந்த நாடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் விட்டு வெகு தூரத்தில் வாழும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை வாழ்வை கட்டி எழுப்பியுள்ளது போற்றுதற்குரியது என்று கர்தினால் ஃபிலோனி அங்கிருந்தோரை பாராட்டினார். பல்வேறு நாடுகளின் குடிமக்களாகிய நாம் அனைவருமே இவ்வுலகத்தில் பயணிகள். நமது நிலையான நாடும் வீடும் விண்ணகம் என்பதே கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் உண்மை என்று கர்தினால் ஃபிலோனி அவர்கள் மறையுரையின் இறுதியில் வலியுறுத்தினார். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தவல் பணியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6164, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வெரிதாஸ் தமிழ் பணி, சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணியின் நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின்மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட்சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லட்.